நான் இன்று என்னுடைய சத்சங்கத்தை சைவ சித்தாந்த
Good morning, start.
பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் சூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு யோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் 11 சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் பரம்பொருளின் ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூல அழகுமலை ராமதேவர் அழகுமலை ராமதேவர் அனந்தசயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர் கமலமுனியாரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல் சுந்தரானந்தர் கூடல் சொல்லுமட்டு குடியில் வான்மியரோடு நற்றால் காசி நந்தி தேவர் நற்றால் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் திருப்பரங்குன்றம் அதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம் பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர் போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை திருவர்ணையூர் இடைக்காடர் சமாதியில் சேர்ந்த நெருமை காக்கவே சமாதியில் சேர்ந்த நெருமை காக்கவே அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்திரி சர்வசமாதி அடைந்த நேருடலம் உயவே ஓம் கிரியா பாபாஜி நமோ ஓம் சிவாய நம. இன்று எங்களுக்கு சனிக்கிழமை சத்சங்கம் வரும் கேள்விகளுக்கு பதில் கண்டு அதன் மூலம் அனுபவம் பெறும் சத்சங்கமாக அமையும். அதே போல இன்று இரண்டு அன்பர்களிடம் இன்று காலையில் தான் கேள்விகள் வந்திருக்கின்றன முதல் வகுப்பிலிருந்து அந்த நேரத்தில். ஆகவே அந்த இரண்டு அன்பர்களுடைய கேள்விகளுக்கு பதில் காண்போம். பிரிவாக பார்த்தால் அது ஒரு 4 கேள்விகளுக்கு சமனாக இருக்கும். அதை தொடர்ச்சியாக விடை காண்போம். முதலாவது கேள்வி, யா கிரியா யோகத்தில் சத்குரு கிரியா பாபாஜியின் கிரியா யோகத்தில் குடும்பத்தில் இருந்து கொண்டே நாங்கள் இந்த யோகத்தை செய்ய வேண்டும், அதன் சாதனையை செய்ய வேண்டும், அதனால் வெற்றி பெறலாம் என்றெல்லாம் கூறப்பட்டிருக்கின்றது. நான் ஒரு சில வருடங்களாகத்தான் இந்த வகுப்பில் இருக்கின்றேன் கொரோனா காலத்திற்கு பின். இது செய்து கொண்டு போகிறேன், குடும்பத்தில் இருந்து கொண்டு இதுவரை நான் செய்த வற்றை தொடர்ச்சியாக செய்து கொண்டு போகிறேன். என்னுடைய சாதனைக்கும் நான் தீட்சை பெற்று சாதனையையும் செய்கின்றேன். ஆனால் என்னிடம் இடக்கிடை ஒரு கேள்வி வந்து போகின்றது மனதில், இந்த குடும்ப வாழ்க்கையில் இருந்து கொண்டு இதை செய்வது முழுமையாக என்னுடைய இந்த உடல் வாழ்க்கையில் சாத்தியமா என்ற ஒரு கேள்வி வருகின்றது. அதற்குரிய பதில், சாத்தியம் தான் என்று சத்குரு பாபாஜி அவர்கள் சொல்கின்றார்கள். ஆனால் எனக்கு என்னுடைய மனதில் அது எப்படி முடிக்கப் போகின்றேன் என்ற ஒரு சஞ்சலம் இந்த உடலில். அதற்கு ஏதாவது வழிவகைகள் அல்லது ஏதாவது கருத்து தெரிவிப்பீர்களா என்பது இந்த எண்ணையின் கேள்வி. நிச்சயமாக பாபாஜியின் கிரியா யோகம் குடும்பத்தில் இருந்து கொண்டு செய்யப்பட வேண்டிய யோகம். அது மாத்திரமல்ல, நாங்கள் பரம்பொருளை பின்பற்றுவதும் சைவ சித்தாந்தத்தை பின்பற்றுவதும் எல்லாமே குடும்பத்தில் இருந்து கொண்டுதான் செய்ய வேண்டும் என்றுதான் எல்லா அருளாளர்களும் சொல்கின்றார்கள். குடும்பத்தை ஒதுக்கி வைத்து செய்ய வேண்டும் என்று ஒருவரும் சொல்லவில்லை. ஆனால் அப்படியான ஒரு நிலையை அவர்கள் குடும்பத்திற்குள் வர முதலே ஒதுங்கி நின்று செய்யுமாறு அருளாளர்கள் சொல்கின்றார்கள். அந்த நிலைக்குரிய பெயர் சன்னியாசம். ஆகவே நாங்கள் குடும்பத்துக்குள் வந்துவிட்டால் அதில் நின்று இதில் வெற்றி பெறலாம் என்பதற்காகத்தான் புராண கதைகளை எங்களுக்கு உபமானமாக தருகின்றார்கள். நாயன்மார்களுடைய கதைகளை, வரலாறுகளை, கதைகள் அல்ல வரலாறுகளை. அதே போல் நாங்கள் அனுபவத்திலும் அதை பலரிடமிருந்து பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இந்த இந்த அம்மாவுடைய கேள்வி மிகவும் எல்லோருக்கும் இருக்கக்கூடிய கேள்வி, ஆனால் அதை இன்று துணிந்து கேட்டிருக்கின்றார் காலை வகுப்பில். ஆகவே அதற்குரிய பதிலை நாங்கள் எவ்வாறு காணலாம் என்று பார்த்தால், கிரியா யோகா முறைப்படி சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துப்படி நாங்கள் குடும்பத்தில் இருந்து கொண்டு கடமைகளை செய்ய வேண்டும். இது ஒரு பெண்ணிடமிருந்து வந்த கேள்வி என்றபடியால் அதில் அவர்களுக்கு பல சுமைகள் உண்டு. ஆண்களை விட அவர்கள் குடும்ப சுமைகளை சுமக்க வேண்டும், அத்துடன் இருந்து சாதனைகளை செய்ய வேண்டும், சைவ சித்தாந்தங்களை கேட்க வேண்டும் என்பது அவர்களுக்கு ஆண்களை விட கடினமாக இருக்கும் என்பதில் ஒருவிதமான ஐயமும் இல்லை. அதை நாங்கள் எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இருப்பினும் இந்த இல்லற கடமைகளை செய்யும் போது பாபாஜியும் சொல்கின்றார், சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தும் சொல்கின்றது, இந்த கடமைகளை நீங்கள் செய்யும் போது சைவ சித்தாந்தத்தின் முழு அடிப்படை கருத்து, உங்களுடன் உங்களுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்பதை நீங்கள் சிறிது சிறிதாக இந்த அறிவுத்திறனின் மூலம் அறிய வேண்டும். அதாவது இறைவனின் சேர்க்கை இந்த குடும்பத்தில், உங்களுக்கு மனைவி இருக்கலாம், மனைவிக்கு கணவன் இருக்கலாம், பிள்ளைகள் இருக்கலாம், உங்களுடைய அப்பா அம்மா இருக்கலாம், அல்லது சுற்றத்தார்கள் இருக்கலாம், எல்லாம் இறைவனின் சேர்க்கை, உங்களுடையது அல்ல. அதுதான் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து. அதை நீங்கள் மெது மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக உணர வேண்டும். அதை உணர்வீர்களாக இருந்தால், அப்படியொன்று இருக்கென்பதை அறிந்து விட்டீர்களாக இருந்தாலே இந்த கேள்வி உங்களுக்கு பிறக்காது. இந்த பிறப்பில் குடும்பத்திலும் சாதனையிலும் இருந்து கொண்டு வெற்றி பெறுவது முடியுமா என்ற கேள்வி வர மாட்டாது. ஏன்? அவர்கள் உங்களுடையவர்கள் அல்ல. நீங்கள் வேறு, உங்களுடைய குடும்பத்தவர்கள் வேறு, நீங்கள் வேறு, உங்களுடைய உடல் வேறு என்பதை நாங்கள் நன்றாக சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து மூலமாகவும் சத்குரு கிரியா பாபாஜியின் புத்தகத்தில் தந்தப்பட்ட விடயத்தை வைத்தும் இதை நாங்கள் முற்றாக உணர வேண்டும். ஆகவே அடுத்த கேள்வி இந்த அம்மா கேட்கலாம் என்றபடியா அந்த கேள்வியையும் கேட்டதற்கு பதில் சொல்கின்றேன், ஓகே ஐயா, இது புரிந்துவிட்டது, இன்னொரு கேள்வியை நாளைக்கு தராமல் இருப்பதற்காக இதன் வழி நின்று இதை உணர்ந்து கொண்டு என்ன மாதிரி என்னால் இந்த கடமைகளையும் சரியாக செய்யலாம் என்று கேட்கலாம். ஏனென்றால் கடமைகள் தான் கூடவாக இருக்கும் இந்த ஆன்மீகத்தை விட பெண்களுக்கு. அது ஒரு அருமையான கேள்வி. இதற்கு சைவ சித்தாந்தத்தில் பேராசிரியர் ஒன்று ரெண்டு உதாரணங்கள் சொல்கின்றார். இப்படியான விடயத்து இப்படியான நேரடி கேள்விக்கல்ல, இந்த கேள்விகளுக்கு உகந்த உபமானமாக அது என்னவென்றால், ஒரு பணக்கார வீட்டில் ஒரு வேலைக்காரி இருக்கின்றாள். அவள் உண்மையாகவே தன்னுடைய வேலையை அந்த வீட்டில் செய்கின்றாள், செய்ய வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியும், உண்மையாகவே செய்பவள் என்று எடுத்துக்கொள்வோம். அப்படி அவள் உண்மையாக அங்கு இருந்து அந்த வேலையை செய்யும் போது அங்கு அவளுக்கு அன்பு இருக்க வேண்டும். அந்த குடும்பத்தில் வேலைக்காரியாக இருந்து வேலை செய்வதற்கு நிச்சயமாக, அல்லது அந்த வேலை நெடுநாள் நீடிக்காது. அதே நேரம் அவள் தன்னுடைய பணியாகிய அந்த வேலைகளையும் கவனிக்க வேண்டும். அந்த அன்பின் மூலம் என்ன நடக்கின்றது? அவள் அந்த குடும்பத்தில் ஒருத்தியாக வேலை செய்கின்றாள் என்பதை உணருங்கள். அப்படி வேலை செய்தால் கூட அந்த பெண்ணுக்கு தன்னுடைய வீட்டில்தான் அங்கு வேலை செய்யும் போது கவனம் அடிக்கடி சென்று வரும். ஏன்? வீட்டில் தன்னுடைய பிள்ளை இருக்கும், பிள்ளைகள் இருப்பார்கள், கணவன் இருப்பார், வீட்டில் எல்லோரும் வேண்டியவர்கள் இருப்பார்கள். அப்படி இருந்தபடியால் அவளுடைய மனநிலை வீட்டை நோக்கி போய் வரும் நிச்சயமாக. அதுதான் அந்த உபமானம். ஆகவே அவள் அங்கிருக்கும் பிள்ளைகளோடு, அந்த பணக்கார குடும்பத்தில் இருக்கும் குடும்பத்தோடு, அது தன்னுடைய குடும்பமாகவும், அந்த பிள்ளைகள் தன்னுடைய பிள்ளைகளாக கருதி அந்த பிள்ளைகளை செல்லமாக அழைத்து செல்லமாக விளையாடுவாள். ஆனால் அவளுக்கென்று ஒரு பிள்ளை வீட்டில் இருக்கின்றது. ஆகவே அவள் இங்கு அதை சரிவர எப்படி அந்த வேலைக்காரி செய்கின்றாள் என்று பார்த்தால், இங்கு பற்றாக இருக்கின்றாள் அந்த பணக்கார வீட்டில், ஆனால் பற்றற்றிருக்கின்றாள். ஏனென்றால் அந்த வேலையை செய்யும் போது மாத்திரம்தான் அவளுக்கு அங்கு அன்பு வைக்க முடியுமே தவிர, அவளுக்கென்ற ஒரு குடும்பம், அவளுக்கென்ற ஒரு பிள்ளை வீட்டில் இருக்கின்றது. ஆகவே இதுதான் இந்த அன்பர் கேட்ட கேள்விக்குரிய பதில். குடும்பத்தில் இருந்து கொண்டே நான் சாதனையில் வெற்றி பெறலாமா, இது சாத்தியமா என்று கேட்டால், அந்த பெண்ணுக்கு, ஒரு வேலைக்கார பெண்ணுக்கு, ஒரு பணக்கார குடும்பத்து வீட்டிலிருந்து தன்னுடைய வேலைகளை சரிவரச் செய்து கொண்டிருந்தால் அவளுக்கு அது சாத்தியமாக இருக்குமாக இருந்தால், ஏன் எங்களுக்கு சாத்தியமாக இருக்காது என்பதை இன்னொரு இடத்தில் பேராசிரியர் அதை உவமானமாக கொடுக்கின்றார். அது மிகவும் பொருத்தமாக அமையும் இங்கு. ஆகவே இது ஒரு உவமானமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இன்னொரு உவமானமும் இருக்கின்றது, அது எல்லோருக்கும் தெரிந்த விடயம். ஆமை முட்டை போடும் என்று கேள்விப்பட்டிருக்கின்றீர்கள். அது கரையில் முட்டை போட்டு மணலால் மூடிவிடுமாம், ஆனால் ஆமை எந்த நேரமும் தண்ணீரில் நீந்தி கொண்டிருக்குமாம். இதுவும் இந்த பற்றாக இருந்து பற்றற்றிருப்பதற்குரிய நிலை. ஆமை தண்ணீரில் நீந்துகின்றது தன்னுடைய நாளாந்த வாழ்க்கைக்கு ஏற்றபடி, ஆனால் தான் இட்ட முட்டையிலேயே அதனுடைய கவனம் இருக்கும். அதே போல நாங்கள் எங்களுடைய குடும்பத்தார்களுக்கு கடமையை செய்ய வேண்டும். அவர்கள் எங்களுடைய குடும்பத்தில் இணைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்கள் எங்களுடையவர்கள் அல்ல, அவர்கள் இறைவனுடையவர்கள் என்பதை உணர்ந்தால் அதை சாதுரியமாக செய்து முடிக்கலாம் என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. கிரியா பாபாஜியும் சொல்கின்றார் சற்று வேறு விதமாக, நீங்கள் உங்களுடைய சாதனைகள் கடமைகளை செய்யுங்கள் சாதகர்களே, உங்களுடைய குடும்ப சுமைகளை என்னிடம் விட்டு விடுங்கள் என்கின்றார். அது இன்னொரு விதமாக இந்த விடயத்தை எங்களுக்கு விளக்கமாக தருகின்றார் கிரியா யோகத்தில். ஆகவே இறுதி கருத்தென்ன? பாபாஜி அதையும் கொடுக்கின்றார் தன்னுடைய புத்தகத்தில். உலகத்தில் வாழ், உலகத்தை கொண்டு வாழாதே, அவ்வளவுதான். அதுதான் இறுதி கருத்து. உலகம், உலகப் பொருட்கள் எல்லாம் உண்டு. உன்னுடைய இந்த உடலில் இருந்து உன்னுடைய வினைகளை அனுபவித்து, அதிலிருந்து இந்த வினைகளுக்குள்ளால் நீ கொண்டு வந்த பிராப்த வினைகளை முடிப்பதற்கே தவிர, அதை எனது நான் என்பதை அங்கு ஊட்டிவிட்டால் உனக்கு வாழ்நாள் முழுவதும் கவலையும் வேதனையும் தான், துக்கமும் தான் என்று சொல்கின்றார் பாபாஜி அவர்களும். சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தும் அவ்வாறே அமைகின்றது என்று இந்த அம்மாவுடைய கேள்விக்கு பதில். ஆகவே நீங்கள் நம்பிக்கை வைத்து குடும்பத்தில் இருந்து ஒன்று செய்யக்கூடிய யோகம்தான் கிரியா யோகம் என்று பயணியுங்கள் அம்மா, உங்களால் முடியும். இந்த ஓமானங்களை அடிக்கடி நினைத்து பாருங்கள். நன்றி சொல்கின்றேன் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமஹ. அடுத்ததாக இரண்டாவது கேள்விக்கு பதில் காண வேண்டிய கேள்வி, எனக்கு சத்குரு பரம்பொருளை முழுமையாக பெற முடியவில்லை ஏன் என்பது இந்த அன்பருடைய கேள்வி. முழுமையாக பெற முடியவில்லை என்று இந்த அன்பர் கேட்பதற்குரிய கருத்து, நான் நினைக்கின்றேன் இந்த வழி நிற்கின்றேன், ஆனால் அதில் எனக்கு முழுமை பெறவில்லை என்பதாக இருக்கும் நிச்சயமாக. அதாவது எந்த வழி? சத்குரு கிரியா பாபாஜியின் யோகா வழி, இவர் ஒரு கிரியா சாதகர். மற்றது சைவ சித்தாந்தத்திலிருந்து அறிவு திறனை ஏற்று எடுத்து அதை வாழ்க்கையாக வாழும் நிலையில் இருக்கின்றார். அது சாதனைக்கு உகந்ததாக இருக்கும் என்பதும் அவருக்கு தெரியும் நிச்சயமாக. ஆகவே அதில் முழுமை பெறவில்லை, பெற முடியவில்லை என்பது, முழுமையாக நிற்க முடியவில்லை என்பது இந்த அன்பருடைய கேள்வி. அது எல்லோரைக்கும் தான் முழுமையாக முற்றிலாக அதில் நிற்க முடியாது. அதுதான் முதலாவது கேள்வியிலும் நாசுக்காக வந்த பதில். ஏனென்றால் நாங்கள் உலகத்தில் இருந்து கொண்டு, குடும்பத்தில் இருந்து கொண்டு தான் இந்த கிரியா யோகத்தையும் செய்கின்றோம். சாதனையை பரம்பொருளுடன் இணைந்து சைவ சித்தாந்தத்திலும் பயணிக்கின்றோம் என்பதில் ஒருவித ஐயமும் இல்லை. ஆகவே இந்த கேள்வி எல்லாருடைய மனதிலும் இருக்கும். இதற்குரிய பதிலை நாங்கள் சைவ சித்தாந்தம் தொடங்கி பார்ப்போமாக இருந்தால், ஆரம்ப கருத்துடன், ஏன் நாங்கள் இப்படியான நிலையில் முழுமை பெற முடியவில்லை என்று கேட்டால், சைவ சித்தாந்தம் அழகாக சொல்கின்றது அருளாளர்கள் என்று பேராசிரியர் சொல்லி தந்திருக்கின்றார். எங்களுக்கு விட விருப்பமில்லை. அதுதான் பதில். நாங்கள் விடுவதற்கு தயாராக இல்லை. எல்லாவற்றையும் நான் எனதென்று சேர்க்கின்றோம். ஆகவே அந்த நிலை நீங்கும் வரைக்கும் எங்களால் முழுமையாக பெறும் நிலையை நோக்கி செல்ல முடியாது. சென்று கொண்டிருக்கின்றோம், விரைவாக செல்ல முடியாது. ஆகவே அதற்குரிய சுருங்கிய பதில் விட பழக வேண்டும் என்று பேராசிரியர் சொல்லுவார். எதை விட பழக வேண்டும்? உலகத்தையும், உலகத்தில் இருக்கும் பொருட்களையும், இந்த குடும்ப விடயத்தையும் அறிந்து அந்த குடும்பம் வழி நாங்கள் செல்ல வேண்டும். இந்த மூன்றையும் சரிவர சிறிது சிறிது சிறிதாக நாங்கள் செய்து செய்து சென்று கொண்டிருப்போமாக இருந்தால் இந்த வழியில் எங்களால் இதில் நீடிக்க முடியும் என்று பேராசிரியர் சைவ சித்தாந்தம் மூலம் சொல்கின்றார். கிரியா பாபாஜி என்ன சொல்கின்றார்? நீ சிறியளவாவது உன்னுடைய சாதனையை செய், அதன் வழியில் அதை துண்டித்து விடாதே. சிறிது சிறிதாக நீ ஏறி ஏணிப்படியலில் ஏறுவது போல ஒரு நேரத்தில் ஏணியின் மேல் உச்சப்படியில் நீ இருக்கலாம் என்று ஒரு உபமானம் கொடுக்கின்றார். அதை விட தாராள மனத்துடன் சொல்கின்றார், மீண்டும் சுமைகளை என்னிடம் தா, உன் வழியில் பயணி. நீ உன்னுடைய குடும்ப வாழ்க்கையை, உலக வாழ்க்கையை அனுபவி. ஆனால் சாதனைக்குள் வரும்போது குடும்ப சுமையை அந்த நேரம் தன்னிடம் இறக்கி வைத்து விட்டு நீ சாதனையை செய். மீண்டும் வந்து அந்த குடும்ப சுமையை எடுத்து அதன் பயணி மீண்டும் தன்னிடம் இறக்கி வாய். இதற்கு அவர் உபமானமாக கொடுப்பது, ஒரு விமானத்தில் ஒரு கப்பலில் போகும்போது உங்களுக்கு இரண்டு விதமான பொதிகளை நீங்கள் கொண்டு செல்வீர்கள். ஒன்று ஒரு சிறிய பொதி உங்களுடனேயே கொண்டு செல்வது, மற்றது செக்கின் லகேஜ் என்று சொல்லுவோம். அந்த விமானத்தில் அவர்களிடம் பொறுப்பு கொடுத்து விட்டு நீங்கள் விமானத்தில் ஏறி அந்த சிறிய பொதியுடன் ஏறி அமர்ந்திருப்பீர்கள். உங்களுடைய பயணத்தின் போது அந்த பயணம் முடிந்தவுடன் திரும்ப வந்து அந்த பொதிகளை எடுத்துக்கொண்டு மீண்டும் உங்களுடைய நிலையை நோக்கி செல்வீர்கள். அதேபோல் ஆன்மீகத்தில் அவர் என்ன சொல்கின்றார்? நீ இரண்டு பாதையிலும் பயணிக்க வேண்டும். உனக்குரிய பொதிகளை நீ சாதனையின் போது நீ வைத்து கொண்டு அந்த நேரம் மாத்திரம் உன்னுடைய மற்றைய சுமைகளை என்னிடம் தான் நான் பார்த்து கொள்கின்றேன். மீண்டும் சாதனை முடிந்தவுடன் உன்னுடைய மற்ற பொதிகளை வந்து, மற்ற சுமைகளை வந்து எடுத்துக்கொண்டு போ என்று சொல்கின்றார். அதுதான் இந்த அன்பருக்கு சொல்லும் கேள்வி. ஆனால் சைவ சித்தாந்த குறுகிய விளக்கம், விட பழகுங்கள் ஒரு சொல்லு. இதற்கு பேராசிரியர் ஒரு உபமானம் கூறுவார். உபமானம் எங்கும் உதவி செய்யும். இது குரங்கை பிடிப்பவன், குரங்கு பிடிப்பவன் கேள்விப்பட்டிருந்தா நீங்கள்? ஒரு போத்தலுக்குள் குரங்குக்கு விருப்பமான தானியங்கள் அல்லது ஏதாவது உணவை வைத்துவிட்டு அந்த போத்தலை வைத்துவிட்டு போய்விடுவான், ஒழித்து நிற்பானாம். குரங்கு வந்து அந்த போத்தலுக்குள் இருக்கும் தானியத்தை எடுத்து சாப்பிடுவதற்காக அழகாக இருந்து ஒரு கையை அந்த போத்தலுக்குள் விடுமாம், அந்த தானியத்தை எடுத்து சாப்பிடுவதற்கு. ஆனால் கையை விட்டவுடன் அந்த சாணியங்களை பற்றி கொண்டு கையை இழுத்து 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 பார்க்குமா, கை வராது. ஏனென்றால் உள்ளே போகும்போது வெறுங்கை, வரும்போது தானியத்துடன் இருப்பதால் வராது. அந்த நிலையில் அவன் அந்த குரங்கை பிடித்து விடுவான். ஏனென்றால் குரங்கு அந்த தானியத்தை விட்டுட்டு தப்பியோட நினைக்க முடியாத நிலை அதனுடைய குரங்கின் ஆசை மனம். ஆகவே அது குரங்கு பிடிக்கும் முறை என்று சொல்வார்கள். அதே போல்தான் இறைவன் எங்களுக்கு இந்த உலகத்தையும், உலகத்தில் உள்ள பொருட்களையும், இந்த குடும்பங்களையும், எங்களுடைய உடலையும், எங்களுடைய வினைகளை அனுபவிப்பதற்காக தந்திருக்கின்றார் என்பதை முற்றிலும் அறிந்து அறியாவிட்டால் நாங்களும் எல்லாவற்றையும் இந்த உலகத்தில், உலகப் பொருட்களில், உணவுகளில், சாரி, உலகப் பொருட்களில், குடும்பங்களில் பற்றி கொண்டு அதை விட்டுவிட முடியாத நிலையில் அகப்பட்டு கொள்கின்றோம். துன்பங்கள், துயரங்கள், வாழ்க்கை சக்கரங்கள் என்பது மிகவும் அருமையாக பேராசிரியரால் இந்த உவமானத்தின் மூலம் இந்த இப்படியான கேள்விக்கு விடை கொடுக்கப்பட்டது. அதை இங்கு கொணர்ந்திருக்கின்றேன் இந்த அன்பரின் கேள்விக்கு. இரண்டு விதமாகவும், கிரியா யோகத்தில் இருந்தும் பதில், அதே நேரம் சைவ சித்தாந்தத்தில் இருந்தும் பதிலாக கொண்டு வந்திருக்கின்றேன். இது இரண்டாவது கேள்வி. இன்னொரு கேள்வி, ரெண்டு கேள்விகள் இருக்கின்ற சிறிய கேள்விகள் இந்த அன்பர்கள் இருவர் மூலம் வந்தது தான். மற்றைய கேள்வி, அதில் ஒரு அன்பர் கேட்டிருக்கின்றார், நேற்று என்னுடைய குழந்தையை நான் வீட்டில் தண்டித்தேன், அவருக்கு 2 அடி கொடுத்தேன் என்கின்றார். ஆனா கொடுத்து விட்டேன், நான் நினைத்தது நடந்து விட்டது, அந்த பிள்ளைக்கு அது பயனாக அமையும் என்று எனக்கு தெரிந்தபடியால் தான் அடித்தேன். ஆனால் அடித்தவுடன் மிகவும் துயரப்பட்டு கொண்டிருக்கின்றேன். ஏனென்றால் என்னுடைய பிள்ளைக்கு அடித்து விட்டேனே, அது அழுததையும் பார்த்தேன். ஆனால் உதிலிருந்து என்னுடைய மனதிலிருந்து இன்று காலை சாதனை செய்யும் போது அதிலிருந்து என்னால் விட முடியாமல் இருக்கின்றது. அது அழுகிற காட்சியும் நான் அடித்த காட்சியும் தான் ஓடிக்கொண்டிருக்கின்றதே தவிர என்னுடைய சாதனையில் எனக்கு நாட்டமில்லை என்று இன்று காலை கேட்டார். உண்மை, அதுதான் எங்களுடைய வாழ்க்கை, மனிதனின் வாழ்க்கை. ஆகவே அவருடைய கேள்வி, இதிலிருந்து வெகு சீக்கிரம் எப்படி விடுபடலாம் என்பது அவருடைய கேள்வி. இது ரெண்டு விடயத்தை நீங்கள் உங்களிடம் கேட்கும் போது இதிலிருந்து விடுபடலாம் என்று எங்களுடைய அருளாளர்களும் கொடுத்திருக்கின்றார்கள். சில இடங்களில் என்னுடைய வாழ்க்கை அனுபவத்திலிருந்து நானும் அறிந்திருக்கின்றேன். அதாவது ரெண்டு கேள்விகளை நாங்கள் கேட்க வேண்டும். இப்படி ஒன்று நடந்து அது மனதிலே நிலைத்திருக்குமாக இருந்தால், நான் செய்தது என்னத்திற்காக செய்தேன்? நான் செய்தது சரியா? ரெண்டு கேள்வியை நீங்கள் இந்த குழந்தையின் விடயத்தில் உங்களை கேட்பீர்களாக இருந்தால், நான் என்னத்திற்காக செய்தேன் என்றால், இந்த குழந்தை பிற்காலத்தில் இப்படியான ஒரு தவறையோ இப்படியான ஒரு விடயத்தையோ செய்யக்கூடாது, அப்படி செய்யாமல் வாழ்வதுதான் அற வாழ்க்கை என்பதை நீங்கள் உணர்ந்து செய்திருந்தால் அதிலிருந்து உங்களால் விடுபட முடியும். ஏனென்றால் நன்மை கருதி செய்திருக்கின்றீர்கள். அப்படி இல்லை என்றால், அந்த நன்மையை கருதி செய்தால் கூட அதிலும் ரெண்டு நிலையை நீங்கள் பார்க்க வேண்டும். யோகத்திலும் அருளாளர்களுடைய வாழ்க்கையிலும் சொன்ன கருத்துக்கள், அருளாளர்கள் அவர்களுடைய வாழ்க்கை அல்ல, அவர்கள் சொன்ன கருத்துக்களில் இந்த அடித்த முறையை ரெண்டு விதமாக அடித்திருக்க வேண்டும் நீங்கள். ஒன்று அன்பாக அடித்திருக்க வேண்டும், மற்றது கோபமாக அடித்திருக்க வேண்டும். அங்கு கோபமாக அடித்திருந்தால் ரஜோகுணம் வேலை செய்கின்றது, சைவ சித்தாந்தத்தில் சொன்னபடி. அன்பாக அடித்திருந்தால் சத்துவ குணம் வேலை செய்கின்றது. ஆகவே நீங்கள் குழந்தைகளை கண்டிக்கும் போது சத்துவ குணத்தில் இருந்து அந்த அன்பை மையமாக வைத்து, கண்டிப்பை வெளியால் வைத்து அதை அடித்திருந்தால் அது உங்களை பற்றி நிற்காது. ஆனால் கோபம் உங்களிடம் இருந்து ஆறலை விலத்த வேண்டும் என்று பாபாஜி சொல்லியிருக்கின்றார். அதில் முதலாவதானது கோபம். அந்த கோபக் கனலில் அந்த பிள்ளையை தாக்கியிருந்தால் நிச்சயமாக அது உங்களுடைய சித்தப்பதிவில் அது பதிந்துவிடும். ஆகவே தான் எங்களுடைய பயிற்சியில் கூட இந்த கேள்வியின் மூலம் நாங்கள் என்ன அறிகின்றோம், ஆறினை சேர்த்து ஆறினை அகற்று என்று பாபாஜி சொன்னதும் சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்பட்ட விடயங்களும் நாங்கள் அதை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எடுத்து அதன் மூலமாக வாழ்ந்து கொண்டு போக வேணும். முடிக்க முடியாது. அப்படி முடிந்தால் நாங்கள் அருளாளர்களாகி விடுவோம். அந்த நிலையில் போகும்போது இப்படியான தொல்லைகள் இராது. ஆனால் அடிப்பது தவறல்ல. ஆனால் அதை அடித்த முறை, அந்த அடித்த நேரத்தில் உங்களுடைய குணம் எப்படி இருந்தது என்பது மிகவும் முக்கியம். சத்துவ குணமாக இருந்திருந்தால் அதை நீங்கள் விளங்கி அதில் நீங்கள் பாதிக்கப்பட மாட்டீர்கள். ரஜோ குணத்தில் செய்திருந்தால் நிச்சயமாக அது சித்தத்தில் இருக்கும் என்றது சைவ சித்தாந்த கிரியா யோகா அடிப்படை மூலம் இந்த வாழ்க்கையில் நடந்த விடயத்திற்கு ஒரு பதில் என்று இங்கு கொடுக்கின்றேன். அடுத்தது ஒரே ஒரு சிறிய கேள்வி என்னவென்றால், நான் வினை செய்கின்றேன் ஐயா, அதை என்பதுதான் கேட்கின்றார். இந்த அடித்தபடியால் அதை தீவினை என்று எடுக்கின்றார் என்றுதான் நினைக்கின்றேன். அவருடைய அடுத்த கேள்வியை பார்க்கும்போது, நான் வினைகள் செய்கின்றேன் ஐயா, நல்வினை தீவினை என்பது தெரிகின்றது, அதை ஆகாமிய வினை என்று சொல்லியிருக்கின்றீர்கள். இந்த நல்வினைகளை கூட செய்ய வேண்டும் என்றால் எப்படியாக இந்த நல்வினைகள் என்று தெரிந்து அதை கூடுதலாக செய்யலாம்? நன்மைகளை செய்வது நல்வினையா அல்லது நல்வினையாக செய்வதற்கு ஒரு வரவிலக்கணம் உண்டா என்பது இந்த அன்பருடைய கேள்வி. இந்த நல்வினைக்கும் இவருடைய முதலாவது கேள்வியை வச்சுத்தான் பதில் சொல்லலாம். நாங்கள் உண்மை வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு எதை செய்தாலும் அது கூடுதலாக நல்வினையாகவே இருக்கும். எங்களுடைய வாழ்க்கையில் உண்மை இல்லை அல்லது எங்களுடைய செயலில் உண்மை இல்லை என்றால் அது கூடுதலாக தீவினையாக அமையும் என்று சைவ சித்தாந்தம் சொல்லி தருகின்றது பேராசிரியர் மூலம். ஆகவே அதுதான் அவருடைய கேட்டதுக்குரிய ஒரு சுருங்கிய பதில். நாங்கள் நல்வினைகளை செய்ய வேண்டுமென்றால் உண்மை வாழ்க்கையில் இருந்து கொண்டு செய்யும் எந்த செயல்களும் அது கூடுதலாக நல்வினையாகவே அமையும். ஏனென்றால் அங்கு அன்பு தொண்டு நிறைந்திருக்கும். ஆகவே அன்பு வழி நின்று அந்த விடயங்களை தொண்டாகவோ அல்லது எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் கடைப்பிடிக்கும் கடமைகளாகவோ செய்து கொண்டிருக்கும் போது அதில் நிச்சயமாக நல்வினை இருக்கும் என்று இந்த அன்பருக்கு ஒரு குறிப்பு தருகின்றேன். பேராசிரியர்கள் தந்த சைவ சித்தாந்த அடிப்படை விளக்கத்திலிருந்தும் பாபாஜியின் கிரியா யோகத்தில் தடப்பட்டு கொண்டிருக்கும் சில விடயங்களிலிருந்தும் இப்படி கூறலாம் என்று சொல்கின்றேன். இந்த நான்கு கேள்விகளுக்கும் விடை கன்றோம். நன்றி சொல்கின்றேன் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம. இப்போது இறைவன் ஐயா, கார்த்திகேயன் ஐயா அவர்கள் இணைப்பில் இருக்கின்றீர்கள். இறைவன் ஐயா, உங்களுடைய சுருங்கிய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோ,
ஓம் கிரியா பாபாஜி நமோ,
ஓம் சிவாய நமோம்,
ஓம் சிவாய நமோம்.
இன்றைய சத்சங்கம் வளமை போல கேள்வி பதில்களுக்குரிய சத்சங்கமாக அமைந்தது. அதில் இன்றைய கேள்விகள் வளமை போல நாலு கேள்விகள் கிடைக்கப்பட்டிருந்தன. அதற்கு சுருக்கமான தெளிவான விளக்கம் கிடைக்கப்பட்டது. கிரியாசாதகர்கள் அதை உள்வாங்கி இருப்பார்கள் என நினைக்கிறேன். உள்வாங்கினாலும் அதை மீண்டும் மீண்டும் மனத்தில் நிலைநிறுத்த வேண்டி இருப்பதுதான் முக்கியம். அப்பொழுதுதான் எங்கள் மனத்தில் உணர்ந்தன்மைக்கு வரலாம். அந்த வகையில் இன்றைய சத்சங்கத்தை நாங்களும் ஒருக்க எழுப்பி சுருக்கமாக மனத்தில் நிலைநிறுத்துவதற்காக இன்று நடைபெற்ற சத்சங்கத்தில் முதலாவது கேள்வி, கிரியா யோகத்தில் குடும்ப வாழ்க்கையில் இருந்து கொண்டு யோகத்தை செய்யலாம் என்ற அன்பரின் கேள்விக்கு பதில் சுருக்கமாக செய்யலாம் என தெளிவாக கூறப்பட்டது. அத்துடன் கிரியா யோக முறையும் சைவ சித்தாந்த அடிப்படை தத்துவங்களின் படியும் முதலாவது நாம் எமது கடமைகளை சரியாக செய்ய வேண்டும் என்ற கருத்து தெளிவாக கூறப்பட்டது. அத்துடன் இரண்டாவதாக குடும்பத்தில் உள்ளவர்கள் வேறு, நாம் வேறு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி புரிந்து கொள்ளும் போதுதான் அதை நாங்கள் சரியான உண்மையை மனத்தில் தெளிவாக அறியலாம் என்று விளக்கப்பட்டது. அதற்கு உதாரணமும் ஒன்று கூறப்பட்டது. ஒரு பணக்கார வீட்டில் வேலைக்காரி இருக்கின்றாள். அவள் வேலை செய்யும் போது அன்புடன் வேலை செய்வதற்கும் அன்பில்லாமல் வேலை செய்வதற்கும் உரிய பலன்கள் தெளிவாக விளக்கப்பட்டு, பணக்கார வீட்டில் பற்றாக இருக்கின்றாள் என்பது உண்மை. ஆனால் பற்றற்றதாக இருக்கின்ற சாரி பணக்கார வீட்டில் பற்றாக இருந்து அன்புடன் வேலை செய்கின்றாள், ஆனால் பற்றற்றாக இருக்கின்ற என்பதுதான் உண்மை. எனவே இந்த உண்மையை வேறு ஆமையின் நீரும் கொண்டு பல இதுவும் கொண்டும் சிறப்பாக விளக்கப்பட்டது. எனவே முதலாவது கேள்விக்குரிய பதிலை நாங்கள் இதிலிருந்து தெளிவாக உணரலாம். அடுத்து இரண்டாவது கேள்வி, மிகவும் சிறப்பான பதில் தரப்பட்டது. அதாவது அதற்கு முதலாவது கேள்விக்கு என்னொரு கருத்தை நான் கூற விரும்புகின்றேன். நாங்கள் என்ன முக்கியமாக இரண்டாவது உதாரணத்தை கூறப்பட்ட கருத்தை மீண்டும் கூற விரும்புகின்றேன். அதாவது நாங்கள் குடும்பத்தவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், ஆனால் அவர்கள் எங்களுக்குரியவர் இல்லை என்பதையும் அவர்கள் இறைவனுக்குரியவர் என்பதை உணர வேண்டும். அப்படி நாங்கள் உணரும் போது யோகியர் சொன்னது போல் உலகத்தில் வாழ், ஆனால் உலகத்தை கொண்டு வாழாது என்பது தெளிவாக புரியும் என்ற கருத்து ஆணித்தரமாக கூறப்பட்ட மனத்தில் நாங்கள் உள்வாங்க வேண்டியதன் முக்கியத்துவத்துக்காக அதை நான் திருப்பி கூறினேன். அடுத்து சற்குரு பரம்பொருளை முழுமையாக நிற்க முடியவில்லை ஏன் என்பது பற்றிய கேள்வி. அதற்கும் சைவ சித்தாந்த கருத்துப்படி உலகத்தையும் உலகத்தில் இருப்பதையும் குடும்பத்தில் உள்ள உறவுகளை விட்டு விட வேண்டும் என்பதும் முக்கியமான பதிலாக இருக்கின்றது. அத்துடன் கிரியா பாபாஜி சிறு சிறிதாக சுமைகளை குறைக்க வேண்டும் என்ற கருத்தை சிறந்த உபமானம் கொண்டு விளக்கியமத்தையும், அதாவது ஒரு விமானத்தில் செல்லும் போது பொதி விமானம் சாதனை பின் இந்த கருத்துக்களை உள்ளடங்கி அதற்கு மிக தெளிவான கருத்தங்கள் தரப்பட்டது. அதற்குரிய பதில் சிறப்பாக இருந்தது. கிரியாசாகரன் அதை உள்வாங்கி இருப்பார்கள் என்று நினைக்கின்றேன். அடுத்து மூன்றாவது கேள்வி, குழந்தையை தண்டித்தல் பற்றிய கேள்வி. அதற்கும் பதிலாக இதிலிருந்து எப்படி விடலாம் என்பதற்கும், நாங்கள் முக்கியமாக நான் ஏன் செய்தேன், நான் செய்தது சரியா என்றதை சிந்திக்க வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்தி கூறப்பட்டது. அப்படி நாங்கள் நான் ஏன் செய்தேன் நான் செய்தது சரியா என்ற கருத்தை நாங்கள் திருப்பி அதை சிந்தித்து, நீங்கள் பிள்ளையின் நன்மை கருதி செய்திருந்தால் அன்பாக அடித்திருக்க வேண்டும், கோபமாக அடித்திருந்தால் நிச்சயமாக சித்தப்பதிவில் இருக்கும், அடிப்பது தவறு இல்லை, ஆனால் அடிக்கும் போது உங்கள் குணம் எப்படி இருக்கின்றது என்ற பல கருத்துக்களை கொண்டு அதற்கு சிறந்த பதில் கிடைக்கப்பட்டது. அதிலிருந்து முக்கியமாக இந்த கேள்வி எல்லா கிரியாசாரர்களுக்கும், குடும்பத்தில் உள்ள எல்லா பெற்றோர்களுக்கும், அதாவது தாய் தந்தையர் அனைவருக்கும் இருக்கின்ற ஒரு முக்கியமான பிரச்சனை. எனவே இன்றைய சத்சங்கத்தில் இதில் கிடைத்த பதில் எல்லோருக்கும் மிகவும் வழிகாட்டியாகவும், பிழைகளை குறைப்பதற்கும் சரியான முறையில் தண்டிப்பதற்கும் வழிவகுத்திருந்தது என்று கூறினால் அது மிகையாகுது. அதற்கு பிரியா பாபாஜிக்கும் உங்களுக்கும் நன்றி. அடுத்து நான்காவது கேள்வி, நல்வினை தீவினை பற்றி. அதுவும் வந்து நாம் உண்மை வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு நாம் செய்யும் காரியங்கள் நல்வினையாக அமையும் என்பது தெளிவாக விளக்கப்பட்டது. எனவே இன்றைய சத்சங்கத்திலிருந்து நான்கு கேள்விகளுக்குரிய பதில்களிலிருந்து பல நன்மையான விடயங்களை உள்வாங்கினோம். எனவே கிரியா சாதகர்கள் அதை உள்வாங்கி முக்கியமாக உங்கள் சாதனைகளை மேலும் மேலும் மெருகூட்டி சிறப்புடன் வாழ வேண்டும் என வாழ்த்தி பாபாஜிக்கும் உங்களுக்கும் அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன்.
நன்றி நன்றி இரவனையா. நீங்கள் விரிவாக அதை சொல்லியிருக்கின்றீர்கள். சுருக்கமாக சொன்னாலே போதுமானது. உங்களுடைய எனர்ஜி மிகவும் முக்கியமானது. இதை விரிவாக சொல்ல வேண்டிய விடயமல்ல. இருப்பினும் சொல்லியிருக்கின்றீர்கள் முயன்று அதற்கு நன்றி சொல்வோம். பாபாஜிக்கும் பெறும் பொருளுக்கும் ஓம் கிரிய பாபாஜி நமோம் ஓம் சிவாய நம. நன்றி ரவினையா. அடுத்ததாக கார்த்திகேயன் ஐயா அணைப்பில் இருக்கின்றீர்கள். கார்த்திகேயன் ஐயா, உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடர்வோம்.
ஓம் கிரிய பாபாஜி நமோம்
ஓம் கிரிய பாபாஜி நமோம்
ஓம் சிவாய நம
ஓம் சிவாய நம.
இன்றைய சத்சங்கம் வழக்கம் போல் பாபாஜியினுடைய கருணையால அருமையான ஒரு கேள்வி வந்து சிறப்பான யோக சார்ந்தும் குடும்ப சார்ந்தும் உலகை சார்ந்தும் மனம் சார்ந்தும் தெளிவான ஒரு பதிலையும் பாபாஜி நமக்கு சைவ சித்தாந்தத்திலிருந்து எடுத்து கொடுத்திருக்கார். இதுதான் கிரியா யோகத்தினுடைய மிகப்பெரிய வெற்றி. ரொம்ப அருமையான அந்த பதில் வந்து ரொம்ப அருமையான பதில். ஆமை கதையை சொல்லி நீங்க சொன்ன ஒரு விஷயம், ஒரு வேலைக்காரி வேலை செஞ்சிட்டு இருக்குள்ள அவருடைய மனம் எந்த பக்கம் இருக்கும், எந்த பக்கம் பற்று இருக்கும், இல்ல எந்த பக்கம் பற்றற்று இருக்கும் என்ற ஒரு விஷயத்த ரொம்ப அழகாக அருமையாக இந்த சைவ சித்தாந்த கருத்திலிருந்து எடுத்து நமக்கு கொடுத்துருக்கு. இதை எதை காட்டுதுன்னா நம்மளுடைய கிரியா யோகத்தினுடைய வெற்றியை காட்டுது. இது வந்து ஆணவமா நம்ம எடுத்துக்கூடாது, வெற்றியை காட்டுது. என்ன காரணம், இந்த சைவ சித்தாந்தத்துல சொல்லுவாங்கன்னா நம்ம சைவ சித்தாந்த கருத்துக்களை கேட்கக்குள்ள விரிச்சியும் பார்க்கணும், சுருக்கியும் பார்க்கணும். ஒரு பக்குவம் வந்துட்டா சுருக்கி பார்க்க சொன்னோம், ஒரு பக்குவம் கம்மியா இருக்கக்குள்ள இருக்கிறோம் அப்படிதான் இருக்கும், அதை விரிச்சு பார்க்கணும். இப்ப ஒரு நீங்க ஒரு கேள்வி கேட்கறீங்க, அதுக்கு சுருக்கமான பதில வந்து சார் வந்து உங்களுக்கு சச்சங்கத்து மூலியமா கொடுத்துட்டாரு. இன்னும் நீங்க விரிச்சும் பார்க்கலாம், நாளைக்கு ஒரு நிகழ்வு நடக்கும். இப்போ ஒரு ஒரு நேரத்துக்கு முன்னாடி எனக்கே ஒரு நிகழ்வு நடந்துச்சு. ஒரு ஞானத்துல முதிர்ந்த நான் சார்ட்ட அடிக்கடி அவரை பத்தி பேசியிருக்கேன். எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு மனிதர் குஞ்சித ஐயான்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னோட எனக்கே பதட்டமா ஆயிடுச்சு. ஏன்னா அவரே இந்த மாதிரி சொல்றாருன்னு. அப்ப அது அவருக்கு மேல என்ன கேள்வி கேட்ட சொல்லுது அவருக்கு. நான் இந்த ஒரு நேரத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் அவருடைய அண்ண சாலையில இன்னைக்கு நாங்க அவுத்திக்கீரை வாங்கி மறுநாள் வந்து அவுத்திக்கீரை இதை செஞ்சு கொடுக்கணும் என்ற ஒரு விருப்பத்துல மாசத்துல ரெண்டு நாள் அவரு விருப்பப்பட்டாரு. அதை வந்து பாபாஜியினுடைய திருவிழாவில் அது நடந்துட்டு இருக்கு. அதை வாங்கி கொடுத்துட்டு வரக்குள்ள ஒரு வார்த்தை அவர் சொல்றாரு, நல்ல ஞானம் அவர் இவ்வளவுக்கு துறவு வாழ்க்கை சன்னியாசி, இதை ரொம்ப சிந்திக்கணும். ஏன்னா அவருடைய முன்னேற்றத்தை எதிர்பார்க்கிறார். இப்ப நீங்க எப்படி முன்னேற்றத்தை எதிர்பார்க்கறீங்களோ கேள்வி பதில் வச்சு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கிறார். இப்படிதான் இந்த சைவ சித்தாந்தம் ஒவ்வொரு கருத்துக்களும் நம்ம கொண்டு வரும். அப்ப அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு, என்னமோ வாழ்ந்துட்டு இருக்கிறோம் என்ற மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிறோம். சாமியை பத்தி இறைவனை பத்தி எங்க ஒரு நிமிஷம் நம்ம வந்து உண்மையான அன்பு செலுத்தி நம்மளால வாழ முடியுதுன்னா ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது. என்ன இந்த வார்த்தையை சொல்றாரு. அப்ப நான் அவர்கிட்ட கேட்கறேன், என்ன ஐயா நீங்களே இந்த வார்த்தை சொல்றீங்கள, நான் என்ன நான் எவ்வளவு கீழே இருக்கிறேனே அப்படிலாம் சொல்லாதீங்க. எல்லாரையும் ஒரு வழிநடத்தான் கொண்டு வராது, இது நம்ம சிந்திக்கணும். அவருக்கு பின்கோலமா சில விஷயங்கள் எதுவும் நடந்திருக்கு, அதை இன்னும் சொல்லல, சுருக்கமா முடிச்சிட்டோம். அப்ப அவர் சொல்றாரு, அப்ப அதுல இருந்து நிறைய பதில் நம்ம எடுக்கணும். அந்த வகையில நமக்கு வந்து நிறைய நீங்க கேள்வியை கொண்டு வந்து இந்த மாதிரி வைங்க. குடும்பத்துல நடக்கும், வெளியில ஆபீஸ்ல நடக்கும், உங்களுடைய சாதனாலையும் நடக்கும். எல்லாத்துக்கும் இந்த சைவ சித்தாந்தம் கிரியா யோகம் நமக்கு பெரிய வழிகாட்டியா இருக்கு. நம்மளுடைய சாதனாவும் இந்த கிரியா யோக பயிற்சியும் இந்த கிரியா யோகத்தினுடைய செயல்பாடும் ரொம்ப சிறப்பானது. அது கூட இந்த சைவ சித்தாந்த கருத்துக்கள் வந்து ரொம்ப ரொம்ப அருமையானது, நமக்கு ரொம்ப உறுதுணையா இருக்கு. இந்த காலத்திலேயே நீங்க வந்து இத நீங்க தெளிவுபடுத்தீங்க, அது பாபாஜி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சொத்து, அதை நீங்க பயன்படுத்திங்க. நான் என்னையும் சேர்த்தா சொல்றேன், நான் என்னையும் சேர்த்துருக்கேன், என்னையும் சேர்த்தா சொல்றேன். அந்த வகையில நல்லா கேள்வியை கேளுங்க, நிறைய பதில் பிறக்கும், அது பாபாஜி நடத்துவார். ஓம் கிரியா பாபாஜி நமோம், ஓம் சிவாய நம.
ஓம் கிரியா பாபாஜி நமோம், ஓம் சிவாய நம. மிகவும் அருமையான சுருக்கம். அதை நான் சொன்ன விடயங்களை வைத்து அதற்குரிய மேலதிகமான சைவ சித்தாந்தத்தில் இருக்கும் சுருக்கங்களை பாபாஜி பெரம்பொருளின் உதவியுடன் நீங்கள் அதை கொடுத்திருக்கின்றீர்கள். மிகவும் நன்றி கார்த்திகேயன் ஐயா. நன்றி சொல்வோம் பாபாஜிக்கும் பெரம்பொருளுக்கும். பாபாஜி.